வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக.
எங்களுக்கு அருமையான வேதாரட்சினர்களே, இன்று முதல் யோசுவாவின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாம புத்தகத்திலே இஸ்ரவேல் பிறந்தது, யாத்ராம புத்தகத்திலே இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்டது, எண்ணாம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஒரு தனி தேசமாக உருவெடுத்தது, லேவியராம புத்தகத்திலே அது ரத்தத்தினாலே கொல்லப்பட்டது, உபாம புத்தகத்திலே அது தனது வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டது, யோசுவாவின் புத்தகத்திலே அது யுத்தங்களையும் சந்திக்கிறது, அநேக இடங்களை சுதந்திரிக்கிறது. யாத்ராமத்திலே ஆரம்பமான இஸ்ரவேலின் மீட்பானது யோசுவாவின் புத்தகத்திலே நிறைவடைகிறது. யாத்ராம புத்தகத்திலே இஸ்ரவேல் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டது, யோசுவாவின் புத்தகத்திலே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அது மீட்கப்படுகிறது. சுதந்தரி என்பதுதான் யோசுவாவின் புத்தகத்திலே கருத்து வார்த்தை. நிபந்தனையற்ற உடன்படிக்கையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்த பூமியை கொடுக்கிறார். ஆதியாகமம் 17:8 கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இவ்விதமாக சொன்னார். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17:8, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். இருந்தாலும் இஸ்ரவேலர் அந்த தேசத்தை சுதந்திரிப்பது நிபந்தனைக்குட்பட்டதாய் இருக்கிறது. அங்கே யுத்தங்கள் நடைபெறுகிறது. அநேக நேரம் அவர்கள் அநேக இடங்களை சுதந்திரிக்கிறார்கள். அவர்கள் அங்கே யுத்தங்கள் செய்து அவருடைய தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதாய் இருந்தது. என்றாலும் தனது மரணத்திற்கு முன்னதாகவே மோசேயும் அவருடைய கீழ்ப்படுதலை பொறுத்தே அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை தெளிவாக கூறிவிட்டார். தல்முட் என்னும் சரித்திர ஆசிரியர் கூறும்பொழுது யோசுவாவின் புஸ்தகத்திலே கடைசி 5 வசனங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் யோசுவா எழுதினார் என்றும், கடைசி 5 வசனங்களை பினேகாஸ் எழுதினார் என்றும் சொல்கிறார்கள். மோசேயை தொடர்ந்து பொறுப்படுத்தது யோசுவா. அவன் ஒரு சிறந்த வீரனாயிருந்தான். எகிப்திலே அடிமைத்தனத்தின் மத்தியிலே பிறந்த யோசுவா விடுதலை பெற்று வெளியே வரும்பொழுது 40 வயதாயிருந்தார். மோசே அவனுக்கு பொறுப்பு கொடுக்கும்பொழுது 80 வயதுடையவனாய் இருந்தார். மரணத்தின் நேரத்திலே 110 வயதுடையவனாய் இருந்தார். வனாந்தரத்திலே அவர்கள் சஞ்சரித்த காலங்களிலேயே யோசுவா ஒரு முக்கியமான இடத்தை அடைந்துவிட்டார். அமலேக்கியர்களால் அவர்கள் தாக்கப்பட்டபொழுது அங்கே யுத்த புருஷரை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு எதிராக யோசுவாவே யுத்தம் செய்ய போனார். அதே நேரத்திலே மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரனாயும் பணி செய்தார். இதை குறித்து நாம் வாசிக்கும் பகுதிகளிலே அவர் மோசேக்கும் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்றும் கர்த்தரிடத்திலே எவ்வளவு பயபக்தியாய் இருந்தார் என்பதும் தெரிய வருகிறது. காதேஸ் பர்னியாவிலே கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற 12 பேரிலே ஒருவராய் யோசுவாயிருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் என்ற நம்பிக்கையோட கூட வந்து நல்ல செய்தி சொன்ன இருவரிலே ஒருவர்தான் யோசுவா. யோசுவா என்ற பெயருக்கு பொருள் யெகோவா ரட்சிக்கிறார். இதே வார்த்தைதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா ஒரு தைரியசாலி, தேவனை சார்ந்து கொண்டவர், விசுவாசம் உள்ளவர், தலைமைத்துவ பொறுப்பெடுத்து உற்சாகத்தோடு பணி செய்யக்கூடியவர். அவருடைய பெயரிலேயும் பணியிலேயும் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல் என்று சொல்லலாம். தாளந்துகளிலே சாதாரணமான ஒரு மனிதன் திருச்சபையிலே தலைவனாக முடியும் என்பதை யோசுவா காட்டுகிறார். வானத்திலே நெருப்பிலே எழுதப்பட்ட அழைப்பை யோசுவா பெற்றுக் கொள்ளவில்லை. தேவனையும் யோசுவாவையும் அறிந்த ஒருவர், அவனே இந்த பொறுப்புக்கு பாத்திரவான், கர்த்தர் அவனை இந்த பொறுப்புக்கு அழைக்கிறார் என்பதை அறிந்து வயதான ஒருவரால் நியமிக்கப்பட்டவர். அருமையானவர்களே, ஒரு விசுவாசிக்கு அடிப்படை வாழ்க்கை முறைகளை யோசுவாவின் புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாக்குத்தத்த பூமி பரலோக வாழ்க்கைக்கு நிழல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பரலோகத்திலே யுத்தங்களும் சுதந்தரிக்கும் காரியங்களும் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஒரு வெகுமதியாக பரலோகம் கிடைக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வாக்குத்தத்த பூமியின் அனுபவம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் புத்தகத்துக்கு ஒத்தது இந்த யோசுவாவின் புத்தகம். அங்கே விசுவாசிகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற சுதந்திரமும் அனுபவமும் நாம் செய்யப்போகிற யுத்தங்களை குறித்தும் சுதந்திரிக்கப் போகிற காரியங்களை சார்ந்ததாயும் இருக்கிறது. மாம்சத்தின் பலத்தினாலே அது பெற்றுக் கொள்ளப்படுகிறதல்ல. பரிபூர்ணமாய் அர்ப்பணித்த விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அது பெற்றுக் கொள்ளப்படுகிறது. கர்த்தர் கொடுப்பதை ஒரு விசுவாசி எப்படி பெற்றுக் கொள்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாக யோசுவாவின் புஸ்தகம் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்தை குறிப்பாக 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1-12 அதிகாரங்களிலே தேசத்திற்குள்ளே அவர்கள் நுழைந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13-22 அதிகாரம் வரை தேசம் வகுக்கப்பட்டதை குறித்து சொல்லப்படுகிறது. 23-24 அதிகாரத்தின் இறுதி வரை யோசுவாவினுடைய செய்தி காணப்படுகிறது. இப்பொழுது நாம் யோசுவா 3 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல யோசுவாவின் புத்தகத்திலே முக்கியமான கருத்து சுதந்திரித்தல். சுதந்திரித்தல் என்றால் என்ன என்பதை 1 அதிகாரத்திலே பார்ப்போம். யோசுவா 3 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை பணிக்கு அழைக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். யோசுவா 3 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய தாசனாய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. இங்கே மோசே மரித்த பின்பு என்று 1 வசனத்திலே பார்ப்பதனாலே உபாமும் 34 அதிகாரமும் யோசுவாவினாலே எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வசனம் 2, என் தாசனாய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இங்கே கர்த்தர் யோசுவாவினிடத்திலே சொல்கிறார், மோசே மரித்து போனான். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு செல்வதற்கு கட்டாயம் மோசேதான் இருக்க வேண்டும் என்பதல்ல. மோசே நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் எது சரி எது தவறு என்பதை காட்டும். ஆனால் அது நம்மை மீட்க முடியாது. நாம் பாவிகள் என்பதை நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லும். ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு இரட்சகர் அல்ல. மோசேனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு தோல்வியினாலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே எடுத்துச் செல்ல முடியவில்லை. நியாயப்பிரமாணத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே உள்ளது போல ஒரு பிரச்சனைதான் மோசேனுடைய வாழ்க்கையிலேயும் இருந்தது. நாம் தேவனுடைய மகிமைக்கு குறைவாகத்தான் இருக்கிறோம் என்பதை நியாயப்பிரமாணம் காட்டுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தாசனாகிய மோசே மரித்து போனான். நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய யோசுவாவை ஜனங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளே எடுத்துச் செல்ல முடியும். இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது போல இந்த பூமி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் கர்த்தர் இந்த பூமியை அவர்களுக்கு கொடுத்தார். உபாமு புத்தகத்திலே பாலஸ்தீன தேசத்தை குறித்த உடன்படிக்கையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்தார். இது நித்திய நித்தியமாய் அவர்களுக்கு சொந்தமான இடம் என்பதையும் அவர் கூறிவிட்டார். யோசுவா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆம், கர்த்தரே அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தேசத்தை அவர்கள் அனுபவிப்பது அவர்கள் எப்படி அதை சுதந்திரிக்கப் போகிறார்கள் என்பதின் அடிப்படையிலே இருக்கிறது. அவர்கள் எந்தெந்த இடங்களிலே காலடி படும்படியாய் நடந்து தெரிகிறார்களோ அந்த இடத்தை அவர் அவர்களுக்கு கொடுக்கப் போகிறார். இதற்கு இணையாக எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மிக சில கிறிஸ்தவர்களே தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒருவன் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு கடந்து சென்றான். அவ்வாறு அவன் அங்கே சென்ற பிறகு அவனை குறித்த எந்த செய்தியும் தெரியவில்லை. ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்திலே இருந்த அவனுடைய உறவினர் ஒருவர் 5 கோடி மதிப்புள்ள சொத்தை அவனுடைய பெயரிலே எழுதிவிட்டு மறித்து போனார். அரசாங்கம் இந்த மனிதனை தேடி அலைந்தது. அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பல வாரங்களுக்கு பின்னர் ஒரு சின்ன தங்கும் விடுதிக்கு பக்கத்திலே குளிரினாலே மறித்து கிடந்தான். 5 கோடி ரூபாய் செல்வத்துக்கு சொந்தக்காரனாயிருந்தாலும் அவன் அந்த செல்வத்தை பெற்றுக் கொள்ள முடியாதவனாகிவிட்டான். அவனுக்கு சொந்தமானதையே அவன் சுதந்திரிக்க முடியாதவனாய் போய்விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்த பூமியை கொடுத்தாலும் அது முழுவதையும் அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. மிக குறைவான பகுதியையே அவர்கள் பெற்றுக் கொண்டவர்களானார்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போலத்தான் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கென்று எவ்வளவோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாலும் அதிலே அதிகமான பகுதியை அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு நிலை இது இல்லையா? நமக்கு சொந்தமானதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது என்பதை யோசுவாயின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே யுத்தங்கள் இருக்கும் என்பதை எபேசியர் 6 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யுத்தம் உண்டு. ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெற்றியை பெற்றுக் கொள்கிறோம். இருந்தாலும் நானும் நீங்களும் வெற்றியை பெறுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து வெற்றியை பெற்றுக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக் கொண்டதையே நாமும் பெற்றுக் கொள்கிறோம். மீட்பை பெற்றுக் கொள்கிறோம், சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வெற்றியுமே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது. அதேபோல நானும் நீங்களும் எதையாவது வென்றிருப்போம் என்றால் அது கர்த்தர் நமக்காக வென்ற யுத்தங்கள்தான். விசுவாசத்தினாலே நாம் அற்புதமான வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கிறோம். பாருங்கள், யோசுவா 1:4 வசனம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 300,000 சதுர மைல்கள் நிலப்பரப்புள்ள பகுதியை கொடுத்தார். ஆனால் அவர்கள் 30,000 சதுர மைல்கள் மட்டுமே சுதந்திரித்தார்கள். கர்த்தர் கொடுத்த பகுதியிலே 1/10 அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலேயும் இவ்வாறுதான் அநேகர் 1/10 பகுதியைத்தான் பெற்று அனுபவிக்கிறார்கள். யோசுவா 1:5 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாதாரண மனிதனாகிய யோசுவா உற்சாகப்படுத்தப்பட வேண்டியவனாய் இருக்கிறான். இங்கே கர்த்தர் அற்புதமான முறையிலே அவனை உற்சாகப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே காலடி எடுத்து வைக்கிற உங்களையும் கர்த்தர் விட்டு விலகப் போவதில்லை. அவர் உங்களை ஒருபொழுதும் மறந்து போகப் போவதில்லை. வசனங்கள் 6-7 வாசிக்கிறேன். பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இங்கே இரண்டு முறை பலங்கொண்டு திடமானதாயிரு, பலங்கொண்டு திடமானதாயிரு என்று கர்த்தர் யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையிலேயும் நமக்கு யுத்தங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை என்பதை அறிந்தவர்களாக நாம் பலம் கொண்டு திடமானதாயிருந்து நாம் செல்லும் இடத்திலெல்லாம் புத்தியாய் நடந்து கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது இடதுபுறம் விலகக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. யோசுவா முதலாம் அதிகாரம் 8 வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். மோசேயின் காலத்திற்கு முன்னதாக எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை. தேவன் தன்னுடைய இருதயத்தை வார்த்தையின் மூலமாக முகமுகமாக மோசேயோடு பேசி வெளிப்படுத்தினார். மோசே உண்மை உள்ளவனாக அத்தனையையும் எழுதி வைத்தார். அதுவே வேத புத்தகத்தின் முதல் 5 புத்தகங்களாயிருக்கிறது. இவை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்நாட்களிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகமாயிருந்தது. அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருந்தன. அதை விட்டு அவர்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பக்கூடாது. அந்த வார்த்தைகளை அவர்கள் இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அவருடைய வழியை வாய்க்க பண்ணும். சங்கீதங்களின் புத்தகத்திலே முதலாம் சங்கீதம் 2-3 வசனங்களை இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கவனித்தீர்களா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு, வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை மிகவும் இன்றியமையாதது. அதுவே நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறதாயிருக்கிறது. மட்டுமல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எவ்வாறு அதை செய்கிறார்? அவருடைய வசனங்களின் மூலமாகவே அதை செய்கிறார். இன்றைக்கும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் இந்த வார்த்தைகளை எடுத்து அதன் மூலமாகவே நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆற்றி தேற்றுகிறார். யோசுவா முதலாம் அதிகாரம் 9 வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா ஒரு கரத்திலே கர்த்தருடைய வார்த்தையையும் மறு கரத்திலே பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டியவனாயிருந்தான். விசுவாசத்தினாலே அவன் முன்னேறி செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டுமாக கர்த்தர் அவனை பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, யோசுவாவைப் போல விசுவாசிகளாகிய நாமும் பலங்கொண்டு திடமானதாயிருக்க வேண்டும். விசுவாசத்தினாலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியின் மேலே வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சொந்த தீர்மானங்களினாலேயோ, சொந்த முயற்சியினாலேயோ நாம் கர்த்தர் கொடுக்கும் வெற்றிகளை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு போராட்டம் உண்டு. ஏனென்றால் நாம் எதிரிகளுடைய இடத்திலே இப்பொழுது இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருப்பதனாலும், அவருடைய வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நம்முடைய வழியை அவர் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதனாலேயும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள அவரே நமக்கு உதவி செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டங்களின் மத்தியிலே இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். யோசுவாவை திடப்படுத்திய கர்த்தர் உங்களையும் இந்த நேரத்திலே திடப்படுத்துகிறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கடந்த வாரத்திலே நீங்கள் தோற்று போன காரியத்திலே மீண்டும் தோற்று போவீர்கள் என்று பயப்படுகிறீர்களா? பயப்பட வேண்டாம். விசுவாசத்தினாலே முன்னோக்கி செல்லுங்கள். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு இரவும் பகலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுங்கள். அப்பொழுது வெற்றியின் மேலே வெற்றியை அவரே உங்களுக்கு தருவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, நீர் மோசையோடு இருந்தது போல எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு, வெற்றியின் மேலே வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு, நீர் எங்களை திடப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் பலங்கொண்டு திடமுள்ளவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போய் விழுந்து போய் சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால், இந்த வார்த்தைகள் அவர்களுக்கென்று நீர் கொடுக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து அதை எடுத்து எழுந்து நின்று திடமானதாயிருந்து வசனங்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வசனங்களை காலையிலேயும் மாலையிலையும் தியானித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22.